நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமிராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்க வகுப்பாக அமைகின்றது. அதிலும் இப்போது நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை சிலவற்றை படித்து முடித்திருக்கின்றோம். சிறிய அளவில் அதில் வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு கொண்டிருக்கின்றோம் சில வகுப்புகளாக. அதேபோல் இன்றும் ஒரு அன்பர் ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த கேள்வி என்னவென்றால், அவர் கிரியா குடும்ப அன்பர், குடும்பமாக செய்பவர்கள் கிரியா யோகம், தன் சார்பாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டிய அறிவு சார்பாகவும் இந்த கேள்வி இரண்டை முன்வைக்கின்றார். முதலாவது என்ன சொல் கேட்கின்றார் என்றால், நீங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை சொல்லி தந்தவுடன்தான் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் இன்னும் வாழத் தொடங்கவில்லை, முழுமையாக வாழ எத்தனிக்கின்றோம். அதேபோல சாஸ்திர நூல்களை பற்றியும் நாங்கள் சைவ சித்தாந்திகள் என்றபடியால் சித்தாந்தத்தை பற்றியும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளில் சொல்லித்தந்திருக்கின்றீர்கள். அதேபோல் 12 சோஸ்திர நூல்கள், 14 சாஸ்திர நூல்கள் எங்களுடைய ஞான கண்களாக இறைவனால் தரப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பதிஞானத்தை அடைவதற்கென்று கடந்த வகுப்பில் அதை சொல்லியிருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் குடும்பமாக இருந்து அதை பற்றி சிறிது சிந்தித்தோம். அதன் பின்தான் எவ்வளவு முக்கியமான விடயங்கள் இப்போது ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வகுப்புகளிலும் கேள்வி பதில்களிலும் என்பதை நாங்கள் குடும்பமாக உணர்ந்து சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் இப்போதைய கேள்வி எனக்கு என்னவென்றால், இந்த 12 சோஸ்திர நூல்கள் ஒரு கண்ணாக அமைந்ததென்று கடந்த வகுப்பில் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அதை பற்றி நாங்கள் படிக்கவோ அல்லது மேலதிக விவரங்கள் உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்குரிய காரணம் முதலாவது, ரெண்டாவது, சரி, அது சரியான காரணத்தை நீங்கள் எடுத்துரைத்தாலும் இந்த சத்சங்கத்தில் அதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் பெரிதளவில் இல்லை என்றாலும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் ஐயா. ஏழுமென்றால் அதை பற்றி சிறிய விளக்கம் இன்றையான் வகுப்பில் தருவீர்களா என்பது அவருடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி, கேள்வியில் தப்பில்லை. நிச்சயமாக இந்த தோத்திரங்கள் பன்னெண்டு நாங்கள் பிறந்த நாட்களிலிருந்து எங்களுடைய ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் என்று சொல்லப்படும் நாங்கள் அந்த வட்டத்திற்குள் வந்தவர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஓரளவு தெரிந்திருக்கின்றோம். தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா என்று 63 நாயன்மார்கள் இந்த சோஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றோம் ஓரளவு. அதற்குரிய காரணம் எங்களுடைய நாட்டிலும் இந்தியாவிலும் சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்தபடியால் அந்த சமய கல்வி மூலம் அதில் ஓரளவு திறன் பெற்றிருக்கின்றோம். ஐயா, நீங்கள் சொன்னது சரி. ஆனால் அதை பற்றிய மேலதிக விவரம் இப்போது கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது முழுமையான விவரத்திற்கு நான் போகும் தகுதி எனக்கில்லை. அது எங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதும் இல்லை. இருப்பினும் ரெண்டு கண்களும் உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அடிப்படையில் இது ஞான கண்கள், உடலுக்குரிய ஊனக்கண்கள் இல்லை. ஆகவே ஞான கண்களிலும் நீங்கள் அந்த ஒரு கண், ஒரு ஞான கண்ணாக இருக்கும் ஒரு கண்ணை பற்றி முழுமையாக ஒன்றுமே அறியாத நிலையில் இருந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் நான் முடிந்தவற்றை பேராசிரியர் சொன்ன சில தகவல்களை சோஸ்திரங்களில் இப்போது உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த சோஸ்திர நூல்கள் என்ன சொல்லுகின்றன? அதாவது எங்களுடைய ஆதி சமயம், எங்களுடைய சமயம் சைவ சமயம், கூடுதலான எங்களுடைய கிரியா யோகத்தை செய்பவர்கள் வேற்று சமயத்தவர்களும் செய்கின்றார்கள். கூடுதலானவர்கள் நாங்கள் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த சைவ சமயம் என்பது அடிப்படை சமயம் என்று பல சத்சங்கங்களிலும் பார்த்திருக்கின்றோம். அதற்குரிய விளக்கங்களும் பலவாறு விளங்கி கொண்டிருக்கின்றோம். அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் அது தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைகள் பாடசாலைகளில் படிக்கின்றார்கள், பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்கள், வேற்று மதத்தவர்களுடன் படிக்கின்றார்கள், வேற்று மதத்தவர்களை திருமணம் செய்கின்றார்கள். ஆகவே பாபாஜியின் கோட்பாட்டின்படி மதமற்றதுதான் கிரியா யோகம். நாங்கள் கிரியா யோகத்தில் மாத்திரம் நின்றால் இந்த பிரச்சனை எங்களுக்கு பெரிதாக இராது. குடும்ப அளவில் அங்குதான் நிற்கின்றோம். ஆனால் அந்த அடிப்படைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்ததென்று பார்த்தபோது அது சைவ சித்தாந்தத்தில் சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்றபடியால் நாங்கள் சித்தாந்தத்திற்குள் வந்தோம். அந்த சித்தாந்தத்திற்குள் வந்தபோதுதான் பேராசிரியர்களுடைய உதவியுடன் இந்த ரெண்டு ஞான கண்களையும் கண்டுபிடித்தோம். ஆகவே இந்த ரெண்டு ஞான கண்களின் விடயங்களை வைத்துத்தான் பாபாஜி இந்த கிரியா யோகத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்பதையும் கடந்த சில வகுப்புகளுக்கு முதல் அதை நாங்கள் ஒத்து பார்த்தோம். எல்லாம் புரிந்துவிட்டது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், சோஸ்திர நூல்களை பற்றிய சிறு விளக்கம் இருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்று இந்த கிரியா யோகா குடும்ப என்பர் கேட்டிருக்கின்றார். ஆகவே பேராசிரியர் சொன்ன சில விடயங்களை சோஸ்திர நூல்களை பற்றி இங்கு பார்ப்போம். முதலாவது சமயத்தை பற்றி பார்த்து விடுவோம். ஏனென்றால் அது பிள்ளைகளுக்கு இன்னும் விளக்கமாக பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆதி சமயம் என்பது, சைவ சமயம் என்பது ஆதி சமயம். இதை சுற்றி நான்கு பிரிவுகளான சமயங்கள் இருக்கென்று பார்த்தோம். ஆனால் இன்றும் அதை சுருக்கமாக பார்த்து விடுவோம் இந்த விரிவான சத்சங்கத்தில். அதாவது ஆதி சமயத்தை சுற்றி முதல் இருக்கும் வட்டத்தில் இருக்கும் சமயம் அகச்சமயம், இரண்டாவது வட்டத்தில் இருக்கும் சமயம் அகப்புறச் சமயம், மூன்றாவது வட்டத்தில் இருக்கும் சமயம் புறச்சமயம், நான்காவது வட்டத்தில் இருக்கும் சமயம் புறப்புறச் சமயம். இந்த வட்டங்கள் என்று சொல்வது இந்த மையமாகிய சைவ மதத்தை, சைவ சமயத்தை வைத்து அதை சுற்றி நான்கு வட்டங்கள் கீறினால் எப்படி இருக்குமோ அந்த நான்கு வட்டங்களும் தான் இந்த முறையில் அமைகின்றது. அகசமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம். இந்த நான்கு வட்டங்களிலும் இந்த உலகத்தில் இருக்கும் 24 சமயங்கள் அமைந்திருக்கின்றன என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு வகுப்பில் விளங்கப்படுத்தினார். இந்த ஒவ்வொரு வட்டத்திலும் ஆறு முக்கியமான சமயங்கள் உண்டு என்பதையும் சொன்னார். அகசமய வட்டத்தில் ஆறும், அகப்புற சமய வட்டத்தில் ஆறும், புறசமய வட்டத்தில் ஆறும், புறப்புறச்சமய வட்டத்தில் ஆறும் உண்டு என்பதை விளங்கப்படுத்தினார். ஆகவே அந்த விளக்கத்திற்கு மேலாக அதன் மத்தியில்தான் சைவ சமயம் இருக்கென்று அழகாக விளங்கப்படுத்தினார். ஆனால் அதை இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களால் சொல்ல தெரிய வேண்டும். நீங்கள் சிவனில் விருப்பம் என்கின்றீர்கள், உங்களுடைய கிரியா யோகம் சிவ யோகத்திலிருந்து வந்தது என்கின்றீர்கள், ஆகவே நீங்கள் அதை விரும்பி சைவ சமயம்தான் மூத்த சமயம் என்றும் சொல்கின்றீர்கள், நாங்கள் இதை நம்ப தயாரா இல்லை என்று இந்த காலத்து பிள்ளைகள் உங்களுடன் அதை பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அந்த முறையில். ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாத்திற்கும் ப்ரூவ் என்று சொல்லப்படும் சாட்சி தேவை. ஆகவே இதை ஒரு உபமானம் மூலம் விளங்கப்படுத்துகின்றார் பேராசிரியர் இந்த சைவ சமயத்தின் மகத்துவத்தை. அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு சூரியனை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டால், அந்த சின்ன பிள்ளையை பாடசாலையில் படிக்க துவங்கிய நாட்களில் அந்த பிள்ளை உடனே சொல்லுமாம், சூரியனா, சூரியன் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவார் பகல் நேரத்தில், அவர் கிழக்கில் உதிப்பார் காலையில், மேற்கில் மறைவார் சாயந்த பின்னேரத்தில், பின்னர் மீண்டும் அடுத்த நாள் காலையில் கிழக்கில் உதிப்பார் என்று ஆசிரியர்கள் சொன்னதை அப்படியே ஒப்புவிக்குமாம். ஆகவே அந்த பிள்ளையிடம் போய், நாங்கள் சித்தாந்தம் படித்து கொண்டிருப்பவர்கள், ஆன்மீகத்தில் மேல் நோக்கி செல்பவர்கள் அல்லது அறிவுத்திறனில் கூடியவர்கள், இங்கே வா, நீ சொல்வதெல்லாம் பொய், உனக்கு ஒரு உள்ளதை சொல்கின்றேன், இந்த சூரியன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் அசையாத ஒரு பொருள், ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும் பொருள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்றைய விடயங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருப்பதால் சூரியன் அசைகின்றது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இருக்கும் இடத்தில் கிழக்கும் மேற்கும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் எங்களுடைய இடம் எப்படி, அந்த சூரியனை வைத்து எங்களுடைய இடம் எப்படி நகர்கின்றதோ அதற்கு ஏற்றபடிதான் இந்த கிழக்கு மேற்கெல்லாம் வருகின்றதே தவிர, இந்த ஆதி சூரியன் ஒரு நிலையில் இருக்கும் சூரியன் என்று சொன்னால் அந்த பிள்ளை அதை ஒத்துக்கொள்ளாது. ஏன், அந்த பிள்ளையின் அறிவுத்திறனில் இன்னும் இந்த சூரியனை பற்றிய விளக்கம் கிடைக்கவில்லை. ஏன், எங்களுடைய பெரியவர்களுக்கே அந்த விளக்கம் தெரியாது பலருக்கும். ஆகவே அந்த பிள்ளைக்கு இந்த சூரியன் என்பது நிலையானது என்று சொன்னாலும் அது நம்பாது, அது உங்களுடன் சண்டை போடும். எங்களுடைய மிஸ் சொல்லித்தந்தா, மிஸ்டர் சொல்லித்தந்தார் பாடசாலையில், நீங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்கள் எல்லோரும், எனக்கு நான் நம்பவே மாட்டேன் என்று ஓடிவிடும். நீங்கள் வேணுமென்றால் நாளைக்கு காலை உங்களை எழுப்பி காட்டுகின்றேன், சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது, மேற்கில் மறைகின்றது என்று அது சாட்சியை கொண்டு வச்சு உங்களை மடக்கிவிடும். அதற்குரிய காரணம், அதனுடைய அறிவுத்திறன் அந்த நிலையில் அல்ல. சில பெற்றோர்களின் அறிவுத்திறனும் அந்த நிலையில் இல்லை அதை விளங்கப்படுத்துவதற்கு. ஆகவே அதே நிலைதான் இந்த சமயங்களில் பலரும் சைவ சமயம்தான் ஆதி சமயம் என்று நம்ப தயாராக இருக்க மாட்டார்கள். இதை எப்படி பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், இதை எப்படி இதை நிறுவலாம் என்றால், ஒவ்வொரு சமயத்தை எடுத்து பார்க்கும் போதும் முக்கியமான சமயங்களை, கிறிஸ்தவ சமயம் தோன்றி இப்போது 20-23 ஆண்டுகள் முடிந்தது, 2023, அது கிறிஸ்துக்கு பின் என்றபடியால் அந்த அட்டவணையிலிருந்து நாங்கள் அதை முடிவாக சொல்கின்றோம். அதற்கு முதல் தொடங்கிய மதம், பெரிய மதங்களில் இருக்கும் ஒரு மதமாகிய இஸ்லாம் மதம், அதற்கு முதல் முற்பட்ட நிலையில் ஒரு 1000 வருடங்களுக்குள் தொடங்கியிருக்கும். அது சரியான குறிப்பு நான் இங்கு தரவில்லை, சரியான குறிப்பு எடுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மதத்திற்கு முற்பட்ட சமயம்தான் இஸ்லாம் மதம். ஆனால் இந்த ரெண்டு மதங்களும் பேராசிரியர் சொல்கின்றார் யூத மதத்திலிருந்து வந்த மதங்கள் என்று. அப்போ யூத மதம் என்பது அதுக்கும் மூத்த சமயம், அது இன்னொரு 1000 வருடம் கூட என்று வையுங்கள் பின்னோக்கி. ஆகவே அதுக்கும் முதல் இன்னும் சமயம் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த ரெண்டு சமயங்களும் தான் மூத்த சமயம், அதை விட பௌத்த சமயம் இருந்திருக்கின்றது. ஆனால் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட சமயம்தான் இந்து சமயம் என்று நாங்கள் சாரி சைவ சமயம் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இந்த சைவ சமயத்தின் காலம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது நீங்களோ உங்களை அறிவுத்திறனுக்கு கொண்டு வருவதற்கு அதற்கு சுகமாக நாங்கள் சித்தாந்தத்தில் சொல்கின்றோம், இதற்கு காலம் இல்லை. அதற்குரிய ப்ரூவ் என்னவென்று கேட்டால், நாங்கள் எங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் சொல்கின்றோம், எங்களுடைய சிவன் காலமற்றவன், காலம் நியதிக்கு அப்பாற்பட்டவன், ஒருவரும் எட்ட முடியாத நிலையில் இருக்கின்றான், அது அனாதி. ஆகவே அதுதான் மூத்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சைவ சமயத்தை உருவாக்கியது சிவன், சைவ சமயத்தின் தலைவன் சிவன். ஆகவே அதை நீங்கள் ஒரு சாட்சியாக சொல்லலாம். ஆனால் அதை கூட பிள்ளைகள் ஏற்க மாட்டார்கள். மீண்டும் நீங்கள் சிவனை விரும்புகின்றபடியால் அது மூத்த சமயம் என்று சொல்கின்றீர்கள் என்று சொன்னால், இனி அதிலிருந்து வந்த இலக்கியங்கள் அல்லது இதிகாசங்களை வைத்து சில விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் அவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல் பழைய விடயங்களை பற்றி பேராசிரியர் விரிவாக சொல்கின்றார். ஆனால் குறிப்பாக சொல்வதென்றால், பழைய நூல்களாகிய தொல்காப்பியம், திருமந்திரம் இவையெல்லாம், ஒரு 3000 திருமந்திரத்தை எடுத்தால் அதை எல்லோரும் படித்து கொண்டிருக்கின்றோம், நிறுவியிருக்கின்றார்கள். அது 3000 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு பாடலாக திருமூலச்சித்தர் பாடியிருக்கின்றார். ஆகவே 3000 பாடல்களை பாடுவதற்கு 3000 வருடங்கள் எடுத்திருக்கின்றன. அதுக்கும் அப்பாற்பட்டு போகின்றது சைவ சமயம். ஆகவே அந்த 3000 வருடங்களுக்குள்ளேயே அந்த முக்கிய சமயங்களாக இருந்த இஸ்லாம், கிறிஸ்தவம், புத்தம் எல்லாம் வந்து விடுகின்றது. அப்போ அதுக்கும் மேற்பட்டுத்தான் திருமந்திரம் இருந்திருக்கின்றது. அதற்கு மேலாக தொல்காப்பிய நூல்கள் இருந்திருக்கின்றன என்று பல உதாரணங்களை கொடுக்கின்றார். நான் விரிவுக்கு செல்லவில்லை. ஆகவே இங்கு அடிப்படை என்னவென்றால், சைவ சமயம்தான் மூத்த சமயம். அதனால்தான் சொல்கின்றோம், நாங்கள் இந்த சைவ சமயத்தில் பிறந்திருக்கின்றோம். இந்த பிறப்பில் அதுகம் நாங்கள் சைவ சமயத்தில் கூடுதலான வழிபாடுகள், கூடுதலான சைவ சமயத்தில் தோன்றி இருந்த இடங்களில் பிறந்திருக்கின்றோம். இலங்கை, இந்தியா என்ற நாடுகளில் அது மீண்டும் கொடுத்து வைத்தது. ஆகவே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதற்கு மேலாக யோகத்திற்குள் வந்திருக்கின்றோம். பாபாஜியின் கிரியா யோகத்திற்குள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இதுவும் ஒரு அடிப்படை சான்று, இந்த சாதகர்கள் எல்லோரும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று. ஆகவே இது சமயத்தின் அடிப்படை, இந்த பெற்றோர் கேட்ட கேள்விக்கு. அடுத்தது ஸ்தோத்திர நூல்களுக்குள் வருவோம். இந்த சைவ சமயத்தில் தான் ரெண்டு கண்களாக, ஞான கண்களாக ஸ்தோத்திரமும் சாஸ்திரமும் உண்டு என்று கடந்த சில வகுப்புகளில் பார்த்தோம். ஆகவே இந்த ஸ்தோத்திர நூல்களுக்கு வந்தோம் என்றால், இந்த சைவ சமயத்தின் எழுச்சி எப்படி இருந்தது இந்த காலங்களில் என்று பார்த்தால், இந்த சைவ சமயம் ஆதி சமயம் என்பது உண்மை. ஆனால் அதற்கு பின்னால் வந்த சமயங்கள் ஒரு நேரத்தில் சைவ சமயத்தை ஆக்கிரமித்தது என்று பேராசிரியர் சொல்கின்றார். நான் விரிவுக்கு போகவில்லை. அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய வயதினர். அந்த நேரத்தில் தான் சமணம் என்ற ஒரு சமயமும், பௌத்தம் என்ற ஒரு சமயமும் முழுமையாக சைவ சமயத்தை ஆக்கிரமித்தது. ஆக்கிரமித்தது என்று சொன்னால் அது தப்பில்லை. அவர்களுடைய சமயம், சைவ சமயத்தில் இருந்தவர்களை தங்களுடைய சமயத்திற்கு மாற்றப்பட்டார்கள். அதை பற்றிய விரிவுக்கு நான் போகவில்லை. அந்த மாற்றப்பட்ட நேரத்தில் தான் சமயக்குரவர்கள், இந்த சோஸ்திர நூல்களை அருளியவர்கள் இந்த உலகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த மதத்திற்குள் மாட்டினார்கள். அது அந்த கதைகள் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நான் கதைக்கு செல்லவில்லை இந்த சத்சங்கங்களில். ரைட், அப்பர் சுவாமி சமண சமயத்திற்கு சைவ சமயத்தில் இருந்து மாறி அங்கு பல இடர்களுக்களும் அகப்பட்டு, தான் போன இடம் பிழை என்று தெரிந்து அறிவுத்திறனுடன் போயிருந்தாலும், அதற்கு மேலான அறிவுத்திறனை அனுபவத்தின் மூலம் சமணத்தில் இருந்து எடுத்து இங்க மற்றைய பக்கம் மீண்டும் வந்தார் என்றது வரலாறு. ஆகவே அவருடைய வரலாறு, சமண சமயத்தில் அவர் விரும்பி சேர்ந்திருந்தாலும் அவர் பெரிய படிப்பாளி, அந்த நேரம் அப்பர் சுவாமிகள், அவர் அங்கு போனா பின்தான் தெரிந்தது சைவ சமயத்தின் மகத்துவம். சமண சமயமும் புத்த சமயமும் கூடுதலாக சைவ சமயத்தை இருந்தவர்களை சைவ சமயத்தில் சொன்ன சில கோட்பாடுகள் உலகியல் மக்களுக்கு பொருந்தாது என்று முன்வைத்து மக்களை மாற்றினார்கள், அரசனையும் மாற்றினார்கள் என்று பேராசிரியர் சொன்னார். நானும் பழைய பாடத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அந்த முறையில் மாற்றப்பட்டவர்கள் சைவர்கள் எல்லோரும், திரும்ப அரசர்மார்களும் எல்லோரும் சமணத்திலிருந்து பௌத்தத்திலிருந்து சைவத்துக்கு திரும்பினார்கள் என்பது வரலாறு. ஆகவே சமண சமயத்திலிருந்து திரும்ப சைவ சமயம், அந்த சைவ சமயம் ஆதி சமயமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் சமணம் மேல்நோங்கி நின்ற இடத்தில் மீண்டும் சைவம் மேலோங்க பண்ணியதுதான் இந்த சமய குரவர்கள் உலகிற்கு வந்து செய்த விடயங்கள். அதுதான் தெரிய வேண்டும் எங்களுக்கு. ஆகவே இந்த சோஸ்திர நூல்கள், திருவாரங்கள், திருவாசகங்கள், இந்த பாடல்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது சைவ சமயத்தை மீண்டும் ஒரு ஆதி சமயமாக மாத்திரமல்ல, ஆதி சமயம் இப்பவும் இருக்கின்றது, ஆனால் அதிலிருந்து மாற்று கருத்தெடுத்து மற்றைய சமயங்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் சைவ சமயத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்கள் இந்த சமய குரவர்களால். ஆகவே இந்த சைவ சமயம் அந்த பழமை வாய்ந்தது என்பதற்கு இந்த விடயங்களும் ஆதாரமானது. ஆகவே இந்த அப்பர் சுவாமிகள், அதாவது நான்கு சமய குரவர்களில் ஒருவர், அங்கு சென்று கஷ்டப்பட்டு மீண்டும் சைவத்திற்கு வந்து சைவம்தான் ஆதி, சிவன்தான் எல்லாம் என்பதை மீண்டும் நிலைநிறுத்தினார் என்று பேராசிரியர் அந்த விடயங்களை பல தரவுகள் மூலம் கொடுத்தார். அது சமண சமயத்தை கொண்டு வந்தது. அதே போல்தான் ஞான சம்பந்தர் கூட சமணத்தின் வாசனையில் ஒரு நேரத்தில் சமணத்தின் வாசனையில் இருந்தவர்களை ஞான சம்பந்தர் கூட சைவத்திற்கு மீண்டும் கொண்டு வந்தார் என்று அவருடைய வரலாறும் சொல்கின்றது. அந்த விரிவுக்கு நான் செல்லவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் சரி. ஆகவே இந்த ரெண்டு சமயங்களின் தாக்கம் சைவ சமயத்தில் அந்த காலத்தில் இருந்ததாகவும், அந்த தாக்கத்திலிருந்து ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் அதை திரும்ப சைவ சமயத்தின் எழுச்சியை மீண்டும் கொண்டு வந்தார்கள் என்றும் இறையருளால். புத்த சமயத்தை பொறுத்தவரையில் மணிவாசகர் தில்லையில் வைத்து புத்த சமயம் சைவ சமயத்தவர்களை அட்ராக்ட் என்று சொல்றது, விரும்பி தங்களுடைய மதத்துக்குள் வர இருந்த நிலையில் மீண்டும் மணிவாசகர் அந்த வாதத்தில் தில்லையில் புத்த சமயத்து ஆசிரியர்களை தன்னுடைய வாதத்தால் வென்று சைவ சமயமே ஆதி சமயம் என்றும் நிறுவியிருக்கின்றார். ஆகவே இந்த சமய குரவர்கள்தான் இந்த சோஸ்திர நூல்களுக்கு அடிப்படையானவர்கள். அந்த சோஸ்திர நூல்களை கொடுத்தது இறைவன், இந்த சமய குரவர்களை உலகத்திற்கு எடுத்தது இறைவன். என்னத்திற்காக? இந்த சைவ சமயம் ஆதி சமயம் ஒரு நேரத்தில் தன்னுடைய நிலையை தளர்த்தது. ஏனென்றால் மற்றைய சமயங்களின் ஆர்வமில்லை, அவர்களுடைய அட்ராக்ட் என்று சொல்லுவோம், அதற்கு தமிழ் சொல்லு வருகவில்லை. ஆகவே அந்த அட்ராக்ஷன் மூலம் வந்ததை மீண்டும் ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு மற்றைய சமயங்களுக்கு கிடைத்த ஈர்ப்பின் மூலம் சைவ சமயத்தவர்கள் மற்றைய சமயங்களுக்கு சென்ற நிலையில் சைவ சமயத்தை மீண்டும் அந்த பழைய நிலைக்கு ஆர்வம் மிக்கதாக கொண்டு வந்தவர்கள் இந்த சமய குரவர்கள். அவர்கள் இவற்றை கொண்டு வருவதற்கு அருளப்பட்ட விடயங்கள் சோஸ்திர நூல்கள், அவர்களால் அருளப்பட்ட விடயங்கள். அது சிவனை பற்றி, எங்களுடைய சைவ சமயத்தை பற்றி அவை அருளியிருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இவை வந்தது என்பதற்கு இவ்வளவு சான்றுகளும் சுருக்கமாக பேராசிரியர் சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இந்த சான்றுகள் மூலம் என்ன தெரிகின்றது என்றால், சைவ சமயம் என்பது ஆதி சமயம். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த சைவ சமயத்தில் ரெண்டு கண்களில் ஒன்றான சோஸ்திர நூல்கள் அருளப்பட்டது சமய குரவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அமைந்தது இந்த சோஸ்திர நூல்களை வைத்து சைவ சமயத்தில் ஒரு கண்ணாகிய ஞானக்கண்ணை நல்ல நிலையில் மக்களுக்கு கொடுப்பதற்கு. இந்த சோஸ்திரங்களுக்குள் ஊடாகத்தான் அந்த 63 நாயன்மார்கள் வந்தார்கள். அவர்களை பற்றியும் 2 நிமிடம் பார்த்து விடுவோம். இந்த 63 நாயன்மார்களுடைய கதைகள் சோஸ்திரத்தில் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்ன? மீண்டும் உலக வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாயன்மாரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு பிரிவில் வாழ்ந்து இறுதியில் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அதை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதுக்குரிய விளக்கத்திற்காகத்தான் இந்த 63 நாயன்மார்களும் இந்த சோஸ்திர நூல் வழிகளால் கொணரப்பட்டவர்கள். அந்த நூல்களுக்கும் பொறுப்பாக இருப்பவர்கள் இந்த நாயன்மார்கள் பலர். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இது அவருக்கு ஒரு சுருக்கமான பதிலாக கொடுக்கப்படுகின்றது. இதை எல்லோரும், அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், மற்றைய சாதகர்கள், உங்களுடைய அறிவு திறனுக்குள் வைத்திருங்கள். ஆகவே இந்த 2 கண்களும் முக்கியம். இந்த சமண மதமும் புத்த மதமும் எதை காட்டி தங்களுடைய மதத்திற்கு ஈர்ப்பு சக்தியை எடுத்தார்கள் என்றால் 2 விடயம் என்று பேராசிரியர் கூறினார். ஒரு விஷயம் என்ன? பெண்களுக்கு பதிஞானம் இல்லை. சைவ சமயத்தில் பெண்களுக்கு பதிஞானம் இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒன்றாகவும். மற்றைய குற்றச்சாட்டு என்ன போட்டார்கள் என்றால், இந்த சைவ சமயத்தில் பெண்களுக்கு பதிஞானம் இல்லை என்பது மிகவும் ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, சைவ சமயத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த பதிஞானத்தை அடைய முடியாது, தங்களுடைய சமயத்திற்கு வந்தால் துறவி என்ற நிலையில் இருந்து தான் பதிஞானத்தை அடையலாம் என்று இந்த 2 பரப்புரைகளும் புத்த சமயம் சமண சமயத்தால் முன்வைத்துத்தான் அவர்கள் ஒரு நிலையில் சைவ சமயத்தின் நிலையை தடுமாறச் செய்தார்கள் என்று பேராசிரியர் சொன்னார். அந்த நிலையை மீட்க வந்தவர்கள்தான் சமய குரவர்களும் 63 நாயன்மார்களும். அந்த நிலையில் வந்ததுதான் சோஸ்திர நூல்களின் மேம்பாடு என்பது சுருக்கமான பதில். ஆகவே இந்த 2 நிலைகளை மாத்திரம் இப்போ எடுத்து என்னுடைய இறுதி முடிவுக்குள் கொண்டு செல்கின்றேன். அந்த சமயத்தால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள், ஒன்று, பெண் என்பவளுக்கு பதிஞானம் இல்லை சைவ சமயத்தில். ரெண்டாவது, குடும்பத்தில் இருந்து கொண்டு நீங்கள் பதிஞானத்தை அடைய முடியாது, அதுதான் அவர்களுடைய சமயத்தின் ஈர்ப்பு சக்தி. இது 2க்கும் விடை கொடுத்தது தான் இந்த நாயன்மார்களும் சாஸ்திர நூல்களும். அதில் முக்கியமாக நாயன்மார்களால் தான் அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கப்பட்டது. அதான் சோஸ்திரங்கள். அது எப்படி கொடுத்தார்கள்? எங்களுடைய இறைவன் முழு முதல் கடவுளாகிய சிவன், அவர் தனித்த சிவன் அல்ல, அவர் அர்த்தநாதீஸ்வரர். சிவன் பாதி, சக்தி பாதி. ஆகவே அவர் சக்திக்கு பாதி உடம்பை கொடுத்த சமயம் சைவ சமயம். அந்த சமயத்தில் பெண்களுக்கு பதிஞானம் இந்த பிறப்பில் இல்லை என்று சொல்வது பிழையான விடயம். அந்த சமயங்கள் அதை மக்களை ஈர்ப்பதற்காக சொல்லியிருக்கின்றது என்று இந்த சமய குரவர்கள் வாதாடி அதை நிரூபணம் செய்து மீண்டும் சைவத்தை தலைக்கச் செய்தார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, குடும்பத்தில் இருந்து கொண்டு இதை அனுஷ்டிக்க முடியாது, பதிஞானத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே துறவி வாழ்க்கை ஒன்றுதான் பதிஞானத்தை கொண்டு செல்லும், அதுதான் புத்தத்திலும் உண்டு சமணத்திலும் உண்டு என்று சொல்லி பரப்புரை செய்ததற்கும், சைவத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டே இதை செய்யலாம், அதுதான் சைவ சமய வரலாறு கூட, அது இறைவன்மார்களின் கதைகளை எடுத்தாலும் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்தாலும் எல்லாம் குடும்பம் சார்ந்ததாகத்தான் காட்டப்பட்டிருக்கின்றது, குடும்பம் சார்ந்ததாகத்தான் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று இந்த சமய குரவர்களால் முன்வைக்கப்பட்டு மீண்டும் சைவம் தலை தோங்கியது என்று பேராசிரியர் சொன்னார். இதன் இறுதி கருத்து என்னவென்றால், சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த 2 பிரச்சனை அந்த நேரம் சமயங்களுக்குள் இருந்த பிரச்சனையை அவர் சமயத்திலிருந்து வந்ததாக அதை எடுக்காது. இந்த ரெண்டு பிரச்சனைகளாலும் தான் சைவ சமயம் ஒரு நேரத்தில் தளர்ந்ததென்று நினைத்தோ தெரியாது. கிரியா யோகத்தில் அவர் சொன்ன முதல் ரெண்டு கருத்துக்களும் இவையே. முதலாவது, ஆன்மாக்கள் உடல் அல்ல. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆன்மா வேறு, உடல் வேறு. உடல்தான் ஆண் பெண்ணே தவிர ஆன்மாவல்ல. அது பறைசாற்றியது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. கிரியா யோகா சாதகர்களுக்கு எல்லோரும் ஒன்றே, உடல் தான் வேறு. எல்லா ஆன்மாவாலும் பதிஞானத்தை, ஆன்ம ஈடேற்றத்தை எட்டலாம். அது முதலாவது. இரண்டாவது அற்புத கொள்கை இந்த கிரியா யோகத்தில், குடும்பமாக இருந்து இந்த யோகத்தை செய்ய வேண்டும் என்ற பாபாஜியின் பரப்புரை. அது மிகவும் அற்புதம். இந்த குடும்பம் இல்லை என்று சொல்லித்தான் சைவ சமயமே ஒரு நேரத்தில் தளர்ந்த விடயத்தில், பாபாஜியின் கிரியா யோகம் இந்த குடும்பமாக இருந்து செய்ய வேண்டும் என்ற அற்புத கருத்தை முன்வைத்து வந்த சிவயோகத்திலிருந்து வந்த யோகம் என்பதை நிரூபணம் செய்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு கிரியா யோகத்தில் நாங்கள் இந்த பிறப்பில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த அறிவுத்திறனையும் வைத்து எங்களுடைய யங் ஜெனரேஷன் என்று சொல்லுவோம், புதிய தலைமுறையினருக்கும் இதை சிறிதளவாவது விளங்கப்படுத்தி, பாபாஜியின் சமயமில்லாத யோகம் முதலாவது, அங்கு சமயங்கள் தலை தூக்கினாலும் எல்லா சமயமும் ஒன்றே பாபாஜியின் கிரியா யோகத்தில், அதற்கு மேலாக எல்லாம் ஆதி சமயமாகிய சைவ சமய சைவ சித்தாந்தத்திலிருந்து இருந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம்தான் எங்களுடைய பாபாஜியின் சத்குரு கிரியா பாபாஜியின் யோகம் என்பதையும் விளங்கப்படுத்தி, அவர்களுக்கு அந்த சிந்தனையில் ஏதாவது வித்தியாசம் அவர்களுடைய மனதில் எழாது, அதற்குரிய தகுந்த விளக்கத்தை கொடுத்து இந்த பாதையில் எல்லோரும் ஒருமித்து செல்வோம் என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இன்று இருவரும் இணைப்பில் இல்லை, இறைவனையா முதலே இன்று இணைப்பில் இருக்க மாட்டார் என்று சொல்லியிருந்தார். இப்போது கார்த்திகேயனையாவின் தகவலும் இந்த சத்சங்கம் துவங்குவதற்கு 5 நிமிடங்களுக்கு முதல் வந்தது. அவரும் வெளியால் ஒரு பணியில் இருக்கின்றார், வர முடியாத நிலையில். இருப்பினும் அவர்கள் இருவருடைய கருத்துக்களும் இன்று இல்லை, அவர்கள் அடுத்த முறை வரும்போது அதன் கருத்துக்களை தரலாம் என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். பாபாஜியின் அருளுடன். ஓம் கிரியா பாபா ஆஜி நமோ. ஓம் சிவாய நமோ.